SBS தமிழ்.
வணக்கம் திருப்பொன் ராஜ் அவர்களே.
வணக்கம்.
புவி வெப்பமயமாதல் என்பது ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாக, உலகளாவிய பிரச்சனையாக காணப்படுகின்றது. நமது ஆஸ்திரேலிய அரசு கூட அடிக்கடி இது தொடர்பில் விமர்சனத்துக்குள்ளாகுவதையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த புவி வெப்பமயமாதல் பற்றி இன்றைய தினம் நாங்கள் பார்க்கலாம். உலக நாடுகள் எல்லாமே புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, அதாவது ரினியூவபிள் எனர்ஜியை நோக்கி நகர்கிறது இல்லையா இப்போதைய காலகட்டத்தில்? இது ஏன் முக்கியம் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்?
இந்த புவி வெப்பமயமாதல பொறுத்த வரைக்கும் இது ஒரு முக்கியமான பிரச்சனை உலகெங்கும் என்று பேசப்படுறது வந்து ஒரு நல்ல விஷயம். முதல்ல அதுக்கு காரணம் அப்படிங்கிற முக்கிய காரணிகள்ல முதல் ரெண்டு விஷயம் என்னன்னா, முதல் விஷயம் வந்து மின்சார உற்பத்திக்காக நிலக்கரியை எரித்தல். ஓகே, அது சம்பந்தமா நிலக்கரி மட்டும் இல்லாம நேச்சுரல் கேஸ் இது சம்பந்தப்பட்ட பொருட்களை எரிக்கும் போது அதிலிருந்து வெளியிடப்படும் கரியமிலவாயு, அதாவது கார்பன் டை ஆக்சைடு தான் வந்து இந்த கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அப்படிங்கறது இதுக்கு காரணமா இருக்கு. அதுதான் முதல் முக்கிய காரணி. இரண்டாவது மரங்கள் வெட்டுதல், மரங்களை வந்து தொடர்ந்து வெட்டிக்கிட்டே இருக்கிறதுனால அதனாலையும் அந்த பிரச்சனை வருது. ஆக இந்த முதல் இரண்டு காரணிகளை வந்து எப்படி தவிர்க்கிறது அப்படிங்கிற பொருட்கள் தான் நம்ம வந்து இந்த பிரச்சனை அணுகிறோம். அதன் காரணமா அதற்கு வந்து தீர்வாக இருப்பது, அதாவது பேர்னிங் ஆஃப் ஃபாசில் ஃபியூல்ஸை வந்து மின்சாரத்துக்கு பண்ற பயன்படுத்துறதுக்கு மாற்றா இருக்கிறது வந்து புதுப்பிக்கத்தக்க சக்தி. அந்த புதுப்பிக்கத்தக்க சக்தி அப்படிங்கிறது சூரிய ஒளி மின்சாரமா இருக்கட்டும், இல்ல காற்று மின்சாரமா இருக்கட்டும், இல்ல நீர் ஒளி மின்சாரமா இருக்கட்டும், இல்ல இன்ன பிற மாசுபடுத்தாத மின்சாரத்தை நோக்கி நகர வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அதனாலதான் அது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம்.
இப்ப நீங்கள் சொன்ன இந்த இரண்டு விடயங்கள், அதாவது சூரியன் மற்றது காற்றாலை, இப்ப சூரியனில் இருந்து வரும் மின்சாரத்தை பற்றி பார்த்தால் இரவு நேரத்தில் சூரியன் இல்லை இல்லையா, அதே போன்று காற்றாலையை எடுத்தால் காற்றடிக்கவில்லை என்றால் மின்சார உற்பத்தி வந்து தடைப்படும். இதை பற்றி என்ன சொல்வீர்கள்?
இது ஒரு நல்ல கேள்விதான். ஆனா அதே நேரம் நம்ம வந்து இன்னொரு விஷயத்தையும் இதுல பாக்கணும். தொழில்நுட்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல இதுவரைக்கும் வந்து தொழில்நுட்பம், எந்த தொழில்நுட்பமா இருக்கட்டும், எதுவுமே வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு 100% ஃபுல் ப்ரூஃப் டெக்னாலஜி அப்படின்னு ஒன்று கிடையாது. அதாவது 100% எந்த விதத்திலையும் பாதிப்படையாத ஒரு டெக்னாலஜின்னு ஒரு தொழில்நுட்பம் கிடையவே கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ நமக்கு கிடைக்கிற மின்சாரத்தோட பெரும்பகுதி வந்து நிலக்கரியிலேருந்து கிடைக்குது. நிலக்கரியிலேருந்து வர பிரச்சனை என்னங்கிறத நீங்க பார்த்துருக்கீங்க, இந்த மாதிரி கார்பன் டை ஆக்சைடு வருதுங்கிறத தாண்டி, இதையும் தாண்டி இது வந்து காற்றை மாசுபடுத்துது அதிகமாக. அதாவது அதில் வெளியிடப்படுற துகள்கள் இருந்து அதனால வர்ற லங் கேன்சர்ஸ், நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் வந்து அதிகம். அது ஏர் பொல்யூஷனும் கொடுக்குது, கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் கொடுக்குது. அது போக அதுலேருந்து ஏற்படுத்துகிற கழிவுகள் வந்து திருப்பியும் கடலுக்கும் நீருக்குள்ளும் செலுத்தும் போது அந்த நீர்வன உயிரினங்களுக்கும் பெரும் பாதிப்பாக இருக்கு. இப்படி பல்வேறு ஆபத்துகள் அடிக்கிக்கிட்டே போகலாது. ஒரு செயின் ஆஃப் எஃபெக்ட், நான் ஒவ்வொன்றா எடுத்து படிச்சிருப்போம், எனக்கு நேரமே பத்தாது அந்த அளவுக்கு போகும். அது கூட ஒப்பிட்டு பார்க்கும்போது சூரிய ஒளி மின்சாரத்துக்கு வந்து இரவு கிடைக்காது அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு பேக்ட்ராப்பாக இருந்தாலும், இன்னைக்கு கிடைக்கிற சூழ்நிலைகள் சூரிய ஒளிக்கா இருக்கட்டும் காற்றுக்கும் சரி, பேட்டரி கண்டுபிடிக்கப்பட்டதுனால அந்த மத்திய நேரங்கள்ல வந்து ஒரு பெரிய பிளான்டா போட்டு பண்ணும்போது அதோட மின்சாரத்தை சேமிச்சு வச்சுட்டு இரவு உபயோகிக்கிறதுக்கு பல்வேறு வாய்ப்புகள் வந்து இருக்கு போல.
இதேவேளை இப்ப நீங்கள் சொன்னதன்படியே பார்த்தாலும் இந்த சூரிய ஒளி மூலம் மின்சாரம் உற்பத்தி, அதற்கு அதிக முதலீடு தேவைப்படும் இல்லையா?
இப்படியான ஒரு கருத்து வந்து பொதுமக்கள்கிட்ட கொஞ்சம் இருக்காது, உண்மைதான். அதை நம்ம வந்து இரண்டு வகையா பாக்கணும். சூரிய ஒளி மின்சாரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த கண்டெக்ஸ்ட்ல பாக்குறோம் அப்படிங்கிறது இருக்கு. அதாவது லார்ஜ் ஸ்கேல் சோலார் ஜென்ரேஷன் அப்படின்னு எடுத்துக்க போது பெரிய அளவுல முதலீடு பார்க்கும்போது என்னன்னா, நிலக்கரி மின்சாரத்தை விட பல்வேறு மடங்கு வந்து கம்மியான விலையில சூரிய ஒளி மின்சாரத்தை எடுக்க முடியும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ இந்திய அளவுல வந்து நம்ம பார்க்கும்போது இந்தியாவில வந்து நிலக்கரி மூலமா எடுக்கிற மின்சாரத்தை கிட்டத்தட்ட 6 ரூபாய் 7 ரூபாய் குறைஞ்சபட்சம் ஆகிறது. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் வந்து பல்வேறு மானியங்கள் கொடுத்துதான் அதை வந்து 3 ரூபாய்க்கும் 2.50க்கும் கொடுக்குது. ஆனா இன்னைக்கு இருக்க சூழ்நிலை இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு யூனிட் மின்சாரத்தோட விலை 2.40 ரூபாய்க்கு சூரிய ஒளி மின்சாரம் மூலமா கொடுக்க முடியும். இது 50% வந்து நிலக்கரியோட கம்மி. இது வந்து உலகத்திலேயே இந்தியா தான் முதலிடத்துல இருக்கு இன்னைக்கு சூழ்நிலையில. அப்படி இருக்கும்போது இது இந்தியா ஒரு ஒரு ஒப்பீடுக்காக சொல்றேன். அதே மாதிரி ஆஸ்திரேலியா, ஜெர்மனி, சைனான்னு சொல்லிட்டு எல்லா நாடுகளும் வந்துருச்சு. உலகத்துல வந்து இன்னைக்கு வந்து உலக அளவுல வந்து சூரிய ஒளி மூலம் மின்சாரம் எடுக்கிறதுல உலகத்திலேயும் குறைந்த அளவில் எடுக்கிற இந்தியா முதலிடத்துல இருக்கு. அது ஒரு சிறிய ஒரு இதுக்காக சொல்றேன். மற்றபடி நீங்க கேட்கற அதிக முதலீடுங்கிறது தனிநபரா பண்ணும்போது கொஞ்சம் விலை இருக்கு. அதுவும் ஆஸ்திரேலியா மாதிரி நாடுகள்ல, பணக்கார நாடுகள்ல வந்து 600,000 1.5 மில்லியன் வரைக்கும் பணம் போட்டு வீடுகள் வாங்கும் போது $3,000 கொடுத்து ஒரு சூரிய ஒளி மின்சாரம் எடுக்கிறது வந்து ஒரு பெரிய பணம் கிடையாது. இந்திய அளவுல பார்க்கும்போது ஒரு 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்து மின்சார உற்பத்தி வீட்டுக்கு போடுறதுங்கிற கொஞ்சம் அதிகமான தொகை தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா இது நாளுக்கு நாள் குறைஞ்சுகிட்டே இருக்குது. இன்னும் வருங்காலங்களில் இன்னும் அது அதிகமாக குறையும்.
சரி, நீங்கள் சொல்வதை பார்த்தால் 100% வந்து இந்த புதுப்பிக்கத்தக்க சக்தி வேண்டும் என்பது போல இருக்கின்றது. ஆனால் தற்போது எடுத்துக்கொண்டால் 75% வந்து நிலக்கரி, எரிவாயு போன்றவற்றிலிருந்து தானே வருகின்றது. நீங்கள் கூறுவது எப்படி சாத்தியப்படும் என்று சொல்லுங்கள்.
உலக அளவில் பார்க்கும்போது ஒப்பீட்டு அளவில் நீங்கள் சொல்கிற கணக்குகளும் சரிதான். அதாவது இன்னைக்கு சூழ்நிலையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 22-25% ஒப்பீட்டு அளவில் ரினியூபிள் எனர்ஜிலேருந்து வருது புதுப்பிக்கத்தக்க. மிச்சப்படி 75-80% வந்து நிலக்கரி மூலமாகவும் மற்ற நேச்சுரல் கேஸ் மூலமாக தான் வந்துகிட்டு இருக்கு. ஆனால் இதுக்குரிய தேவையை நோக்கி நகர்றதை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இது எந்த அளவுக்கு தேவை அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு நடக்கும்போது இது சாத்தியம்தான். இதே மாதிரி விஷயங்களை சாத்தியப்படுத்தியிருக்க நாடுகள் பல நாடுகள் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு ஐஸ்லாண்டில் வந்து 100% மின்சார உற்பத்தி வந்து புதுப்பிக்கத்தக்க சக்தியில தான் கிடைக்குது. அதுக்கு ஒரு பிளஸ் இருக்கு என்னன்னா அவங்க வந்து நீர் வளத்திட்டங்கள் நிறைய இருக்கு. அது இல்லாத நாடுகள் அது பண்ண முடியாது. இருந்தாலும் மற்ற நாடுகள் அதை நோக்கி நகர்றாங்க. இப்போ அல்பேனியாவில் 100% அதே மாதிரி தான் நடக்குது. கனடாவில் 65%. இன்னும் சொல்ல போனால் நம்ம அண்டை நாடான நியூசிலாண்ட்லேயே கிட்டத்தட்ட 80% மேலே வந்து 83% வந்து ரினியபிள் எனர்ஜி மூலமாக தான் வருது. ஸோ இதை பார்த்து நல்ல நாடுகளை பார்த்து நம்ம கற்றுக்கணுமே தவிர, இப்போ ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் மிகவும் குறைவான எண்ணிக்கை, வெறும் 15% தான் ரினியபிள் எனர்ஜி வருது. அதுலேயுமே ஹைட்ரோலேருந்து 5% வருது, சோலார் விண்ட்லேருந்து 10% தான் வருது. அதனால இது ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் தான் இருக்குது. நம்ம கையில் கோல் இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டி நம்ம வந்து மீண்டும் மீண்டும் அந்த அதே நிலக்கரியை எடுத்து எடுத்து வெட்டி வெட்டி உள்ள உலையில் போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காம நம்ம சமுதாயத்துக்கு என்ன தேவை, நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு என்ன தேவை அப்படிங்கிறத உணர்ந்து வழி நடத்தினா நிச்சயமா 100% சாத்தியம்தான்.
அப்படி என்றால் இப்போது அரசை பார்த்தால் இந்த திட்டங்கள், அதாவது நீங்கள் குறிப்பிடுகின்ற இந்த ரினியூவபிள் எரிசக்தி நோக்கி செல்கின்ற அந்த திட்டங்களில் எப்படி செயற்படுகின்றது?
இந்த அரசுகள்னு நீங்க கேட்கும்போது உங்களுக்கு வாசகர்கள் வந்து இரண்டு பக்கமும் இருக்கிறதுனால இந்தியாவை பத்தியும் ஆஸ்திரேலியா பத்தியும் லேசா சொல்லிடுறேன். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பாயிண்ட் சொன்ன மாதிரி உலகத்திலே குறைவான அளவுல வந்து மின்சார உற்பத்தி செய்யறது வந்து இந்தியா முதலிடம். இதுக்கு முக்கியமான காரணம் அங்க உள்ள தொழில்நுட்பம், அதை மக்கள் யூஸ் பண்ண அந்த மக்கள் தான் காரணம். அந்த அந்த ஒர்க் ஃபோர்ஸ், அந்த ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ் வந்து இதை கம்மியான விலையில கொடுத்துட்றாங்க. ஆனா அந்த இன்னொரு கட்டத்துல பாத்தீங்கன்னா அந்த அரசுகளோ இல்ல அரசு தலைவர்களோ அதை வந்து அதை நோக்கிய ஒரு பயணம் வந்து சிறப்பா இல்லை அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு சில விதிவிலக்குகள் உண்டு இதுக்கு. மற்றபடி பொதுவாக பார்க்கும்போது இந்திய அரசும் சரி இதை நோக்கி இன்னும் கொஞ்சம் வேகமா நடக்கணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம். உதாரணத்துக்கு ஒரு மாணவி வந்து, பள்ளி மாணவி வந்து இந்திய பாரத பிரதமர்கிட்ட வந்து கேட்குறாங்க, எப்படி இந்த குளோபல் வார்மிங்னால உடம்பெல்லாம் சூடாகுதுன்னு கேட்டால் அதுக்கு அவங்க சொல்கிறாங்க நம்ம உடம்பு தான் அதுக்கு அடாப்ட் ஆகல அப்படிங்கிறது அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி இங்கே ஆஸ்திரேலியாவில் எடுத்துக்கொள்ளுங்க, டோனியா பட்டு அதுக்கு முன்னாடி இருந்த பிரதமர் அவர் சொல்லும்போதும் அவர் வந்து இந்த மாதிரியான அறிவியல் பூர்வமான விஷயங்கள் அவர் நம்பிக்கை இல்லாமல் இருந்தார். ஸோ இதே மாதிரியான தலைவர்கள் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் மிகவும் நம்பிக்கை அளிக்கும் விதமாக மக்கள் இருக்கிறார்கள். மக்கள் வந்து இதை வந்து ஒரு ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் இதை ஒரு பொலிட்டிக்கல் டிபேட்டாகவே இந்த எலெக்ஷனில் மாற்றிருந்தாங்க, அது ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி மாணவர்களும் அதுக்கு வர்ற தலைமுறையும் மிக தெளிவான ஒரு நோக்கத்தோடு இருக்கிறார்கள். இந்த தெளிவு வந்து அரசும் அரசு தலைவர்களும் அதை எடுக்கும்போது அது வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு.
இப்போ நாங்கள் வந்து அரசுகளை சொல்கிறோம், ஆனால் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இந்த புவியை வந்து வெப்பமடையாமல் தடுப்பதற்கான பொறுப்பு இருக்கிறது இல்லையா? அந்த வகையில் புவி வெப்பமயமாதலை தவிர்க்க தனி மனிதனாக நாங்கள் ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்?
இதுவும் ஒரு சிறப்பான கேள்வி. காரணம் என்னன்னா இதே மாதிரி பல்தரப்பட்ட ஒரு தலைப்புல சார்க்கும் போது நம்ம வந்து எப்பவுமே ஒரு 3வது மனிதர்களை பேசியே நம்ம வந்து குறை சொல்லியே சில நேரம் வந்து அப்படி அமைதிப்பட்டுக்கிறோம். மகாத்மா காந்தி சொன்ன ஒரு விஷயம் ஞாபகம் வருது, பி த சேஞ்ச் யூ விஷ் டு சி த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில வந்து இது வந்து நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு மேக்ரோ ஸ்கேல்ல எக்கனாமிக்ல பேசின மாதிரி தெரிஞ்சா கூட இது எல்லாமே சாத்தியப்படுத்துறது வந்து ஒரு தனி மனிதன்ல இருந்து தான் தொடங்க வேண்டும் அப்படிங்கிறது என்னோட ஆழமான எண்ணம். காரணம் என்னன்னா இப்போ நம்ம மின்சாரம் எடுக்கப்படுறோம்னா மின்சார தேவை இருக்குது. அந்த மின்சார தேவை இருக்கிறதுனாலதான் அரசுகளோ இல்ல அரசு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோ நிலக்கரி வச்சோ இல்ல வேற ஏதாச்சோ மின்சாரத்தை உற்பத்தி செய்யறாங்க. அது எல்லாத்துக்குமே தேவை என்னன்னா நம்மளுடைய பொருட்கள். இப்போ நம்ம ஒவ்வொரு பொருட்கள் நம்ம வீட்டுல இருக்க பொருட்களுக்குமே வந்து அது இருக்குன்னா அந்த பொருட்களை உருவாக்குறதுக்கு ஒரு ஆற்றல் தேவை. மின்சாரம் சார்ந்ததா இருக்கட்டும், இல்ல நீர் வளம் சார்ந்ததா இருக்கட்டும், இல்ல அதை பம்ப் பண்றதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே மின்சாரம். நான் கையில ஒரு சின்ன ஒரு பாட்டில் வச்சிருந்தாலும் சரி, இல்ல ஒரு பிளாஸ்டிக் கேன் வச்சிருந்தாலும் அது உற்பத்தி செய்யறதுக்கு ஒண்ணு வேணும். அப்போ வந்து நம்மளோட பொருட்களோட நுகர்தலை வந்து நம்ம அதிகரிச்சுக்கிட்டே போக போக அந்த மின்சாரத்தோட தேவையும் அதிகரிச்சுக்கிட்டே போகும். அதே மாதிரிதான் அதோட பிரதிபலிப்பு, நம்ம போடுற துணிகள்ல இருந்து உபயோகப்படுத்துற கார்கள்ல இருந்து எல்லாத்துலயுமே அதிகமா இருக்கும். இந்த நுகர்தல் வந்து நம்ம எந்த அளவுக்கு குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த மின்சாரத்தோட தேவையும் குறையும், அந்த பூமி மேல நாம போடுற ஒரு தாக்கமும் குறையும். அதுதான் அந்த பெர் கேபிட்டா எமிஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடுன்னு சொல்லி அந்த டெர்மினாலஜில சொல்றாங்க. அந்த பெர் கேபிட்டா எமிஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு குறைக்கணும்னா நம்மளோட ஒட்டுமொத்த நுகர்தலை குறைக்கணும். ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லி முடிக்கிறேன். அதாவது இப்போ நம்ம ஜீன்ஸ் பேண்ட்டுங்கிறது இப்போ நீங்கள் எல்லாருமே போடுற ஒரு விஷயம். ஒரு ரெண்டு ஜீன்ஸ் பேண்ட்டை வந்து நம்ம போடுறதுக்கு அந்த ஜீன்ஸ் பேண்ட்டை உருவாக்குறதுக்காகிற நீரின் செலவு மட்டுமே கிட்டத்தட்ட 7200 லிட்டர். அப்போ வந்து நம்ம முன்னெல்லாம் வருஷத்தில் ஒரு புது துணி எடுப்பாங்க, பொங்கலுக்கோ இல்லை தீபாவளிக்கோ எடுப்பாங்க. ஆனால் வருஷத்தில் 5 வாட்டி 10 வாட்டி நம்ம துணிகளை வாங்கி வாங்கி குமிக்கிறதுமே நம்ம வளத்தை வந்து அதிகமாக சுரண்டுறதுக்குரிய ஒரு அடையாளம் தான். ஆக இந்த நுகர்தலை குறைக்கிறது தான் நம்ம வந்து இந்த பூமிக்கு சேர ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அதுதான் ஒரு நல்ல தொடக்கமா இருக்கும். அதை செய்வோம்.
சரி, மிக்க நன்றி திரு பொன்ராஜ் அவர்களே. புவி வெப்பமயமாதல் தொடர்பிலும் அதை எவ்வாறு தடுக்கலாம் என்பது பற்றியும் தெளிவாக விளக்கினீர்கள். மீண்டும் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி.
மிக்க நன்றி.
SBS தமிழ் Facebook-ஐ லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.